بسم الله الرحمن الرحيم.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, கடந்த ரமலானில் வஹியை மட்டும் பின்பற்றுவோம் என்ற தலைப்பில் நீண்ட தொடர்ச்சியாக உரை ஆற்றினோம். அந்த உரையில் ஹதீஸுகளின் முக்கியத்துவம், ஹதீஸுகளை மனோ இச்சைப்படி குரானுக்கு முரண்படுகிறது, அறிவுக்கு பொருந்தவில்லை, என் மனம் ஒத்துக்கொள்ளவில்லை, என் உணர்வு ஏற்றுக்கொள்ளவில்லை, இதுபோன்ற தவறான காரணங்களை கூறி நபிமொழிகளை மறுக்கக்கூடாது என்பதை நாம் தெளிவுபடுத்தினோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி ஆதாரபூர்வமான சஹீஹான நபிமொழிகளை, இதுநாள் வரை முஸ்லிம்கள் சஹி என்று நம்பி வந்த ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகியிருக்கிறது. இதனுடைய ஆபத்தை புரிந்து மக்கள் இந்த ஃபித்னாவில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக வஹியை மட்டும் பின்பற்றுவோம் என்ற தலைப்பை இந்த ரமலானிலே நாம் தேர்வு செய்து அதிலே பல விளக்கங்களை மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்தினோம். அந்த உரையின் ஒரு தொடர்ச்சியாக, ஆறாவது தொடர்ச்சியாக, நரகத்தின் நாய்கள் என்ற தலைப்பை தேர்வு செய்து அது சம்பந்தமான விளக்கத்தை நாம் அளித்தோம். அந்த தலைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிகட்ட கூட்டத்தை நரகத்தின் நாய்கள் என்று சொன்னார்கள். அந்த வழிகட்ட கூட்டம் அவர்கள் செய்யக்கூடிய வழிகேடான காரியம் என்னவென்றால், குரானை மிஸ்யூஸ் பண்ணுவார்கள். குரான் வசனங்களை தூக்கி கொண்டு, சம்பந்தமில்லாத குரான் வசனங்களை எடுத்துக்கொண்டு, பல ஆதாரபூர்வமான நபிமொழிகளை, இந்த வசனத்துக்கு இந்த நபிமொழி முரண்படுகிறது, எனவே இது ஹதீஸ் இல்லை என்று குரானுக்கு முரண் என்று சொல்லி ஹதீஸ்களை அவர்கள் மறுப்பார்கள். இதோடு இல்லாமல் அந்த ஹதீஸ்களை, நபிமொழிகளை நம்பக்கூடிய மக்களை பார்த்து இவர்கள் காஃபிர்கள், இவர்கள் முஷ்ரிக்கின்கள், இவர்களை கொல்ல வேண்டும் என்ற ஃபத்வாவும் கொடுப்பார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் நரகத்து நாய்கள் என்று சொன்ன ஹவாரிஜிகளுடைய பண்பு என்பதை நான் சுயமாக சொல்லாமல், இது நபி ஸல்லல்லாஹு அவங்க இது சம்பந்தப்பட்ட நபிமொழியை ஹதீஸை நம்பரோடு ஆதாரத்தோடு நான் தெளிவாக சொல்லி ஒரு நீண்ட உரை ஆற்றியிருந்தேன். இந்த உரை வெளிவந்தவுடன் TNDJ நிர்வாகியாக இருக்கக்கூடிய, அதிலே முக்கிய பிரச்சாரராக இருக்கக்கூடிய கோவை ரஹமத்துல்லா அவர்கள் ரொம்ப ஆவேசப்பட்டு, அப்பாசல் எங்களை எல்லாம் நரகத்தின் நாய்கள் என்று சொல்லிவிட்டார், ஆனால் உண்மையிலே இவர்தான் நரகத்தின் நாய், இவர்தான் நரகவாசி என்று அவர் கோபப்பட்டிருக்கிறார். பல பொய்யான விமர்சனங்களை நம் மீது செய்திருக்கிறார்.
அவர்கள் சமீபத்திலே இந்த ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் என்றும், நம்மை நரக நாய்கள் என்றும் ஒரு இடத்திலே பேசி அந்த செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.
நரகவாதி புரியுதா, நரகநாய் யார்
என்ற உண்மையான விளக்கத்தை மக்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முதலில் அன்பான சகோதரர்களே, கோவை ரஹமத்துல்லா அவர்கள் என்னை பற்றி பேசும்போது அப்பாஸ் அலி நீந்தான் நரகவாசி, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நீந்தான் நரகவாசி, நீங்க தான் நரகத்தின் நாய்கள் என்ற மாதிரி அவருடைய பேச்சு இருக்கிறது. ஆனால் நான் நரகத்தின் நாய்கள் என்று பேசி அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எந்த ஒரு இடத்திலையும் ரஹமத்துல்லாவையோ அல்லது TNDJ மௌலவிமார்களையோ அல்லது அந்த ஜமாத்தையோ இவர்கள் தான் நரகத்தின் நாய்கள், இவர்கள் தான் நரகவாசிகள் என்று நான் சொல்லவே இல்லை. அந்த உரையில் என்னுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டால், நரகத்தின் நாய்கள் என்று நான் சொல்ல வருவது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள். அது ஹவாரிஜுகள், முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு கூட்டம், அவர்கள் தான் நரகத்தின் நாய்கள், அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது, அந்த காரியத்தை நீங்க ஏன் செய்றீங்க, அவரிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பண்புகள், கெட்ட வழிகேடுகள் இன்னைக்கு உங்களிடத்திலையும் வந்திருக்கிறது, நீங்க போய் நரகத்தின் நாயா மாறிவிடாதீர்கள், நரகத்துக்கு போய் விடாதீர்கள் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய வகையில், ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடிய வகையில் அந்த தகவல்களை நாம சொல்லி இருந்தோம்.
இன்னைக்கே நடந்தது நரகத்தின் நாய்கள், அவங்களை பத்தி இன்னைக்கு நம்ம எதுக்கு பேசணும் என்று நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நரகத்தின் நாய்களுடைய சாயல் இன்றைக்கு ஒரு சாராரிடம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அதே வழியில் இன்றைக்கு ஒரு சாரார் போய்கொண்டிருக்கிறார்கள். அதுல நம்ம விழுந்துடக் கூடாதுங்கிறது தான் இந்த தலைப்பு. இந்த தலைப்பு எதுக்கு, யாரையும் திட்டுறதுக்கோ யார் மனசை காயப்படுத்துறதுக்கு இல்ல. நம்ம போய் நரகத்துல விழுந்துடக் கூடாது, அந்த நரகத்துல போய் நாயா கிடக்க கூடாது, அதுக்காகத்தான் இந்த தலைப்பு.
அவர் எப்படி சித்தரித்து காட்டுகிறார், தௌஹீத் ஜமாத்துல உள்ளவர்களை நரகத்தின் நாய்கள் என்று நான் சொன்னதாக அவர் சித்தரித்து காட்டுகிறார். இதுக்கு கூட அவர் வித்தியாசம் தெரியல. ஒரு ஆள் வந்து ஒரு அல்லாவுக்கு இணை வைக்கிறார்னு வைங்க, அப்ப நம்ம அவரை பார்த்து நீ நரகவாசின்னு நம்ம சொல்லக்கூடாது, சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இல்லை. ஆனா எப்படி அவரை பார்த்து சொல்லலாம், நீங்க நரகத்துக்கு போகக்கூடிய வேலையை செய்றீங்க,
இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நரகத்துக்கு போயிருவீங்க என்று நம்ம எச்சரிக்கலாம். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நீங்க ஹதீச குரானுக்கு முரண் சொல்லி மறுத்துட்டு ஹதீச நம்புற மக்களை எல்லாம் காஃபிர் முஷ்ரிக் ஃபத்வா கொடுத்து அவங்க பின்னாடி நின்று தொழுவக்கூடாது, ஹரம் ஷரீஃப்ல உள்ள இமாமை பின்பற்றி தொழுவக்கூடாது, அங்க உள்ள இமாம் முஷ்ரிக்கா இல்லையான்னு ஆய்வு பண்ணணும், இப்படி எல்லாம் ஒரு மோசமான கருத்தை சொல்றீங்களே, இதெல்லாம் நரகத்தின் நாய்கள் என்று ரசூலுல்லாஹி அவங்களால் முன்னால் சொல்லப்பட்ட ஒரு கூட்டத்தாருடைய பண்பாயிடுச்சே, நீங்க இது மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துருவீங்களே, நரகவாசியை ஆகிவிடக்கூடாது என்று நாம் ஒரு எச்சரிக்கை அறிவுரை சொன்னால் இவரை எப்படி மக்கள்கிட்ட சித்தரிச்சு காட்டுறாரு, நரகத்து நாய்கள் எங்களை சொல்லிட்டாரு, நரகவாசின்னு சொல்லிட்டாரு என்ற மாதிரியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுவும் வித்தியாசம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு உண்மை தெளிவாக தெரியும். சரி, இவர் என்ன செய்யறாருன்னா நம்மள நரகவாசின்னு சொல்றார்.
நீ நரகவாதி, புரியுதா, நரக நாய் யார் என்று
இப்படி சொல்லலாமா? யாரையாவது பார்த்து ஒரு மனுஷன் எவ்வளவு தப்பு செய்யட்டுமே, ஒரு காஃபிரே இருக்கட்டுமே, ஒரு காஃபிர் இருக்கிறான், சிறுக்கு வைக்கிறான், அல்லாவே ஏத்துக்கறல, அவனை பார்த்து நம்ம காஃபிர்னு சொல்லலாம், அவன் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லலாம், நரகவாசின்னு சொல்ல நமக்கு அதிகாரம் இருக்கா? அது அல்லாவுடைய அதிகாரம், அது அல்லாஹ் அருமையில ஜட்ஜ்மெண்ட் தருவான். நம்ம பார்வையில காஃபிரா தெரியவான், மௌத்தா முகமது ஈமான் கொண்டு இருந்தா அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே மாறிடும், தீர்ப்பே மாறிடும். அதனால சரியான கொள்கையில் உள்ளவர்கள் யாரும் குறிப்பிட்டு இவர் நரகவாசி அல்ல, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டம் நரகவாசி என்று சொல்லவே மாட்டார்கள். ஆனா இவங்க சொல்றாங்கன்னா, ரஹமத்துல்லா சொல்றாருன்னா, அப்ப நீங்க விளங்கிக்கிறணும் இது யாருடைய பண்பு தெரியுமா, இதுதான் நரகத்தின் நாய்களுடைய பண்பு. ரசூலுல்லாஹி வந்த ஹவாரிஜிகள் சொன்னாங்கல்ல நரகத்தின் நாய்கள் என்று, அந்த கூட்டத்தார்கள் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்க, ரொம்ப துணிஞ்சு என்ன செய்வாங்க, அல்லாவுடைய அதிகாரத்தை எல்லாம் கையில எடுத்து அவங்களுடைய கூட்டத்தை வலுப்படுத்த நினைப்பார்கள். அப்ப அந்த மாதிரியான ஒரு பண்பு இவரிடத்துல நீங்கள் பார்க்கலாம், இது அவர் இருக்கக்கூடாத பண்பு. அடுத்து எனக்கு பதில் சொல்ல வந்த அந்த சகோதரர் என் மீது பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார், குற்றச்சாட்டு வைக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நரகத்தின் நாய்களுடைய பண்பு என்று ரசூலுல்லாஹி அவங்களே தெளிவுபடுத்தியிருக்காங்க, நானா சொல்லலை, நரகத்தின் நாய்கள் இந்த மாதிரி ஃபித்னாவை செய்வாங்க, குரான வசனங்களை சம்மந்தம் இல்லாத குரான் வசனங்கள் எடுத்துக்கிட்டு நபிமொழிகளை மறுப்பாங்க, முஸ்லீம்களை வந்து அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் முஷ்ரிக் பட்டம் காஃபிர் பட்டம் தருவாங்க, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க சொன்ன அடையாளம், இது எந்த ஹதீஸ்ல இருக்குதுங்கிறத எல்லாம் நான் தெளிவா சொல்லி இருக்கிறேன். அப்ப அந்த தலைப்புல எனக்கு மறுப்பு சொல்ல வந்த இந்த ரஹமத்துல்லா அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும், இல்ல நாங்க ஹதீஸ மறுக்கல, நாங்க குரானுக்கு முரண் சொல்லி ஹதீஸ மறுக்கல, நாங்க முஸ்லீம்கள் யாரையும் முஷ்ரிக் பட்டம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இருக்கணும். செய்யற வேலை என்ன, எங்க ஜமாத்த தவிர உலகத்துல யாருமே முஸ்லீம் இல்ல, அவங்க உங்களுடைய கொள்கை என்னன்னா எங்க ஜமாத்த தவிர உலகத்துல யாருமே முஸ்லீம் இல்ல, எல்லாரும் சிறுக்குல இருக்கிறாங்க, புகாரி சிறுக்குல இருக்காரு, முஸ்லீம் சிறுக்குல இருக்கிறாரு, ஒட்டுமொத்தமும் ஹதீஸ்களும் சிறுக்குல இருந்திருக்கிறாங்க, இதனால் வரைக்கும் வந்து ஏகத்துவத்தை தௌஹீத சொல்லி இணை வைப்பையும் விதாயத்தையும் ஒழித்த அம்புட்டு இமாம்களும் அறியாம சிறுக்கு வச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு அந்த கருத்தை ஏத்துக்கொண்டு ஹதீஸ யாராவது நம்பினீங்கன்னா நீங்களும் முஸ்ரிக். இப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாவை செய்து கொண்டு அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா, இந்த பண்பு எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி நான் வைத்த அந்த அடையாளங்களுக்கு அந்த வாதங்களுக்கு எதுக்குமே பதில் இல்லை. மாறாக என்ன செய்யறாரு, அவர் வந்து நம்ம வழிகேடர், நம்ம தான் நரகத்தின் நாய்ங்கிறதுக்கு ஒரு சில ஆதாரங்களை அவர் வைத்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய முதலாவது என்னன்னா, ஒரு குரான் வசனம், நரகத்தின் நாய்களை பற்றி சஹாபி அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசனத்தை சொன்னார்கள், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வஃதலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத், தெளிவான சான்றுகள் வந்த பிறகு முரண்பட்டு பல கூட்டங்களாக பிரிந்து போனவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான். அந்த வசனத்தை இவர் சுட்டி காட்டுகிறார், பார்த்தீங்களா, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த ஜமாத்தில் இருந்து கருத்து வேறுபாடு கொண்டு இந்த அப்பாஸ் அலி போய்விட்டார், அப்போ இவரைத்தான அந்த வசனம் சொல்லுது என்ற மாதிரி அவர் சொல்கிறார். இப்படி இந்த வசனத்தை மிஸ்யூஸ் பண்ண, இதுதான் வசனங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுங்கிறது. இப்போ உங்களுக்கு எனக்கு உள்ள கருத்து வேறுபாடு என்ன, தெளிவான சான்று வந்த பிறகு அதில் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது, இதுதான் குரான் வசனம். ஆனா உங்களுக்கு எனக்கு வந்த கருத்து வேறுபாடு என்ன, நீங்க தெளிவான ஹதீஸ்களை எல்லாம் முரண் சொல்லி மறுத்திருக்கிறீங்க, அப்ப அந்த கொள்கை எனக்கு வேண்டாம், சஹியான ஹதீஸை ஏத்துக்கிறணும், நபி வழியில போகணும், நபிமொழிகளை நம்பணும், ஹதீஸ்களில் நாளுக்கு நாள் முனாஃபிக் இட்டு கட்டியிருப்பான், காஃபிர் இட்டு கட்டியிருப்பான் அப்படின்னு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிற அந்த உங்களுடைய பாத்திலான கொள்கையை விட்டுட்டு அதை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு நபிமொழியின் பக்கம் வந்திருக்கிறேன். அப்ப இதை போய் இந்த வசனத்தோட மேட்ச் பண்ணலாமா? அவன் இந்த மாதிரியான வசனங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க, இதுதான் நரகத்தின் நாய்களுடைய பண்பு. ஏன்னா அவங்க இப்படிலாம் செய்வாங்க, உங்க ஜமாத்தை விட்டுட்டு போனா இஸ்லாத்தை விட்டு போன மாதிரி அது சித்தரிக்கிறது. இப்ப எப்படி சித்தரிக்கிறாங்க பத்தியலா, உங்க ஜமாத்தை விட்டு போனா என்ன? சரி, உங்க ஜமாத்துடைய கருத்துக்கள்ல உடன்படலன்னு அர்த்தம். அதை எப்படி சித்தரிக்கிறாரு? என்னமோ அல்லாஹ்வுடைய வேதத்தை தூக்கி விட்டுட்டு போன மாதிரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம்னு ஒதுக்கிட்டு போன மாதிரி இவர்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்கன்னா, இப்படித்தான் ஹவாரிஜுகள் நரகத்தின் நாய்கள் இந்த வேலைகளை செய்தார்கள். அப்ப உங்களுக்கு அவங்களுக்கு நிறைய ஒத்துமை வருதா இல்லையா? அதனாலதான் சொல்றேன், அந்த மாதிரி வழியில போகாதீங்க. அடுத்து அவர் குற்றஞ்சாட்டுகிறார். அப்பாஸ் அலிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டா ஒரே ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன், யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்படி சொல்றாரு, அதனால இவர் வழிகேடரு. இது வழிகேடருடைய அடையாளமா ஆய்வு பண்றேன்னு சொல்றது? ஆய்வு பண்ணத்தானே அங்க வேணும். ஏன்னா நம்ம வந்து பல விஷயங்களை பார்க்கிறோம், புதுசு புதுசா நம்முடைய கண்களில் பல ஆதாரங்கள் தென்படும். ஒரு ஆய்வும் பண்ணாம நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு போகக்கூடியவங்களா இருந்தா நான் ஆய்வும் பண்ண வேண்டியது இல்லை, மாற்று கருத்தும் சொல்ல வேண்டியது இல்லை, ஒரே மாதிரியே போகும். அப்ப ஆய்வுத்துறையில் இருக்கக்கூடியவங்க மாறத்தான் செய்வாங்க, அது அவங்களுடைய இயல்பு. இதனால் வரைக்கும் வந்த எல்லா இஸ்லாமிய ஆய்வாளர்களும் அவங்கெல்லாம் பல கருத்துக்களை மாறி இருக்கிறாங்க. ஏன் பிஜே மாறலையா? அவர் அக்கீதாவிலே மாறி போய்கிட்டு இருக்கிறாரே, ஹதீஸுகளையே மறுத்துக்கிட்டு போறாரே, புதுசு புதுசான பிதாயத்துகளை உருவாக்கிட்டு போறாரு. அப்ப இதுக்கு பேர் வந்து ஆய்வு. நாங்க உங்களுடைய பிதாயத்து வேண்டாம், எனக்கு நபிமொழி தான் வேண்டும் வந்தா அப்போ வந்து நம்மளை இவங்க வழிகேடுன்னு சித்தரிக்கிறாங்க. அப்போ ஆய்வு செய்யறது ஒரு நல்ல குணம். தெரியாதது தெரியாதுன்னு சொல்லணும், கருத்து வேறுபாடு இருக்குங்கிறத கருத்து வேறுபாடு தான் சொல்லணும். இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பிற்காலத்தை தெளிவுபடுத்துவோம். எதை நம்ம ஆய்வுன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கோமோ அதை அப்படி விட போறது இல்லை. பிற்காலத்தில் அது என்ன ஆதாரங்கள், அவை எந்த அடிப்படையில் நம்ம அதை மாற்றுக்கிறது சொல்றோம், ஆதாரங்களின் அடிப்படையில் அதுக்குரிய விளக்கங்கள் நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம். அடுத்து அவர் என்ன செய்கிறாருன்னா, நீ தான் நரகத்து நாயி. ஏன் நரகத்து நாயி? இருவருக்காய் தொழுகிறாங்கல்ல, அந்த கூட்டத்தில் போய் நீ சேர்ந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அதை ஒரு விஷயமா சொல்றத பார்க்குறோம். சரி, 20 ரக்காய் இது செஞ்சால் அது ஒரு பிதாத். இப்போ என் மேலே நீங்கள் இதை குற்றச்சாட்டாக வைக்கிறீங்கன்னா, நான் 20 ரக்காயத்து வந்து தராவிக தொழுகணும் நான் சொல்லணும், நான் ஃபத்துவா கொடுக்கணும் அதுதானே? ஏன்டா எல்லா பேரும் கேட்டிருக்கிறாங்க, 20 ரக்காயத்து தொழுகிறாங்களே, தராவிக 20 ரக்காயத்தான் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகும் கேட்டிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்? நீங்கள் என் மேலே குற்றஞ்சாட்டு வைக்கிறீங்களே, காசுக்காக இங்கே போயிட்டாரு, காசுக்காக இந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டாரு. அப்போ நான் காசுக்காக இந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துருந்தா நான் என்ன பண்ணியிருக்கணும்? 20 ரக்காயத்து இவங்களாம் தொழுகிறாங்க, அப்போ அதை நம்ம என்ன செய்ய நியாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அது சரிதான் சொல்லி நான் பேசியிருக்கணும், ஃபத்வா கொடுத்துருக்கணும். ஆனால் நான் என்ன சொன்னேன்? 20 ரக்காயத்து தொழுவு பிதாத்து தான், 20 தராவி 20 ரக்காயத்து கிடையாது. அது எத்தனை ரக்காயத்து வேணால் தொழுதுக்கிறலாம், நபி 8+3 தொழுதுருக்கிறாங்க, இரவுல எவ்வளவு வேணா நம்ம உபரியா தொழுக அனுமதி கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் யூனிஃபார்மா எல்லாரும் 20 ரக்காய் தொழுகணும், கம்மியா குறைச்சா தப்பு, கூட்டுனா தப்பு, எல்லாரும் இப்படி தொழுகணும், இப்படி சொன்னா அது தப்பு தான் என்று நான் சொல்லி இருக்கும் போது, அதே 20 ரக்காயத்து விஷயத்தை சொல்லி என்ன நீங்க வழிகேடனாக எப்படி காட்டலாம்? இதையும் நீங்க மக்கள் சிந்திக்கணும். சரி, 20 ரக்காயத்து மக்கள் செஞ்சாங்கன்னா அது பிதாயத்துன்னு சொல்லுங்க, தப்புன்னு சொல்லுங்க, அதை விட்டுட்டு அந்த மக்கள் போய் நரகத்தின் நாய்கள் சொல்லலாமா? நரகத்து நாய்களுக்கு ரசூலா சொன்ன அந்த விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்குதா? அடிப்படையான விஷயம் என்ன? முஸ்லீமை முஷ்ரிக்கும் சொல்றது தானே, நபிமொழிகளை மறுக்கிறது தானே, குரானை மிஸ்யூஸ் பண்றது தானே? அப்ப இதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, தௌஹீத் ஜமாத் மேல உள்ள விமர்சனம் என்ன தெரியுமா? தொழுகை எல்லாம் கிட்ட கம்மியா தான் இருக்கும், அவங்கள்ட்ட தொழுகை கம்மியா இருக்கும், அதை வந்து புகழதா சிறப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவாரிஜிகளுடைய அடையாளமா சொல்லும் போது அவங்க நிறைய தொழுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, நாங்களாம் கம்மியாக தானே தொழுகிறோம் அப்படின்னு வேற சொல்லிக்கிறார். அப்புடின்னா அந்த நரகத்து நாய்களுடைய நரகத்து நாய்களை விட உங்கள் நிலை ரொம்ப மோசமாக இருக்குன்னு தான் அர்த்தம். அதான அர்த்தம். ஏன்னா அவன் என்ன செஞ்சான்? ஹவாரிஜு நரகத்து நாய்கள் நிறைய தொழுதான், நிறைய நோன்பு வச்சான், அவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இந்த ஃபித்னாவை செஞ்சான். நீங்கள் தொழுகாமல் கொள்ளாமல் இந்த ஃபித்னாவை பண்ணா அப்போ அவனோட மோசம் தானே? தொழுதுகிட்டு இந்த ஃபித்னாவை செஞ்சாலே அல்லாஹ் அதை ரசூலை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க, அவங்கள நரகத்து நாய்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. தொழுகையை பூரா கம்மியாக வச்சுக்கிட்டு வணக்க வழிபாடுகளில் கோளாற வச்சுக்கிட்டு அப்போ இந்த ஃபித்னாவை பண்ணால் அவங்களோட மோசமான நிலையில் இருக்கிறீங்கன்னு புரிகிறத விட்டுட்டு இதை இப்படி அது பெருமையா? அதனால் நாங்கள் நரகத்தின் நாய்கள் இல்லை என்று அவர் பேசக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி சகோதரர்களே, அவர் வந்து நம்ம மேலே வழிகேடர்கள், இவர்கள் தான் நரகத்தின் நாய்கள்ங்கிறதுக்கு ஒரு சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். ஹதீஸ் சம்பந்தமாக என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டு அவங்க பைத்தியமா இருந்தாங்க அப்படின்னு நீ சொல்லுறியே, நீ நரகத்தினாயா, நாங்க நரகத்தினாயா அப்படின்னு சொல்றார்.
அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெண்டலாகி பைத்தியக்காரராகி பாதிக்கப்பட்டு 6 மாதம் கிடப்பில இருந்தார்கள் என்று பேசுகிற நீ நரகனாயா அல்லது அவர்களுடைய மனநலத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று திருக்குறானுடைய ஆயத்துகளை அள்ளி போட்டு அவருடைய கண்ணியத்தை காப்பாற்றுகிற நாங்களா?
இவர் விமர்சனம் பண்றதா உண்மையா விமர்சனம் பண்ணணும், அதுதானே? ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டு பைத்தியமானார்கள் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி நம்ம மேல குற்றச்சாட்டு வைக்கிறார். ஒரு ஆள் குற்றச்சாட்டு வச்சுட்டு போயிடலாம், நீ நபியே இல்ல, ரசூலுல்லாஹ் அம்மா நபியே இல்லன்னு தௌஹீத் ஜமாத்துல சொல்றீங்க, நான் சொல்லிட்டா அது சரியாயிருமா? அது சரியான விமர்சனம் ஆயிருமா? உண்மையில நீங்க சொன்னாதான் நான் அந்த விமர்சனத்தை செய்ய முடியும். ரசூல் சொல்லாஸ் உங்களுக்கு பைத்தியம் முடிச்சு சூனியத்தால உங்களுக்கு பைத்தியம் ஏற்பட்டுச்சுன்னு யார் சொல்றா? நான் சொன்னா? என்கிட்ட இந்த கேள்வியை கேட்கக்கூடிய ரஹமத்துல்லா, நீ இதுநாள் வரைக்கும் சூனியம் சம்பந்தமா நான் பேசியிருக்கிறேன், நபிக்கு சூனியத்தால் என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எங்கேயாவது நபிக்கு பைத்தியம் ஏற்பட்டுச்சு நான் சொன்னேனா? நான் சொன்னாதானே சொல்லணும். சரி, இந்த ஹதீஸை நம்பக்கூடிய இமாம்கள் யாராவது ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியத்தால பைத்தியம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்களா? அவங்களும் சொல்லலை. சரி, இந்த ஹதீஸை நம்பிக்கிட்டு இருக்காங்களே மக்கள், எத்தனையோ அறிஞர்கள் நம்பி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்களே, அவங்களாவது ஆமா ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம் தான் முடிச்சிச்சு அப்படி சொல்றாங்களா? யாருமே சொல்லலை, நானும் சொல்லலை. அப்ப நீங்களா வந்துகிட்டு ஹதீஸை நம்புற மக்கள் நம்பாத ஒரு கொள்கையில் இருக்கிறாங்கன்னு புகுத்தி அவங்கள வழிகிடர்களாக காட்டுறது, இதுதான் சைத்தானுடைய வேலை, இதுதான் நரகத்தி நாயகளுடைய பண்பு. அப்ப இந்த வேலை ஏன் செய்றீங்க? தெளிவா ஹதீஸ்ல இருக்கு, நபி சல்லாஸ் புகாரி முஸ்லீம் பல நூல்கள் இருக்கு, ரசூல் சல்லாஸ் உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது, அந்த சூனியத்தால் அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு? யூ ஹையலு இலகி அன்னகு அத்தி வலாய அத்தி, மனைவியிடத்துல செல்லணும் என அவர்கள் எண்ணுவார்கள், செல்லணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும், ஆனா அவர்களால் செல்ல முடியாது. அப்ப என்ன பாதிப்புன்னு இருக்குதா இல்லையா? உடலுறவு கொள்ளணும், மனைவியிடத்தில் போகணுங்கிற எண்ணம் வரும், ஆனால் அது அவங்களால செய்ய முடியாது, உடலுறவு கொள்ள முடியாது. அப்போ நபிசுல்லாஸ் அவங்களுக்கு சூனியத்தால் உடலுறவுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, இல்லறத்தில் ஈடுபட முடியாமல் போனாங்க. இதைத்தான் அல்லாஹ் குரானில் கூட சொல்கிறான், சூனியத்தை பற்றி அல்லாஹ் ரெண்டாவது பக்ரா அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு வரும்போது, அந்த கணவன் மனைவிக்கிடையே பிரிக்கக்கூடியதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அப்ப சூனியத்தின் மூலம் கணவன் மனைவிக்கிடையே பிரிக்க முடியும், அது அல்லாஹ் நன்னாதான் ஏற்படும்னு குர்ஆன் வசனம் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த பிரச்சனையும் பாத்தீங்கன்னா, உடலுறவு கொள்ளணும் நினைப்பாங்க, அவங்களால கொல்ல முடியாது, அப்ப இல்லறத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்கிடையே சேர முடியல. இவ்வளவு தெளிவா ஹதீஸ், இது பைத்தியமா? இப்படி நம்புனா நபிக்கு பைத்தியம் ஏற்பட்டுக்குன்னு நம்புறோமா? இவ்வளவு தெளிவா இருக்கும்போது அது ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம் ஏற்பட்டுச்சு நம்புறாங்கன்னு நீங்க அவதூறு சொல்றீங்களே, இதை சொல்லி மக்களை எல்லாம் எங்களை எல்லாம் வழிகிடர்களாக காட்டுறீங்களே, இதுதான் நியாயமான விமர்சனமா? அப்போ இதுதான் நரகத்தி நாயகளுடைய பண்பு. இந்த பண்பு உங்கள்ட்ட இருக்குதா இல்லையா? இதைத்தான் வேண்டாங்கிறேனா? அது மாதிரி இன்னொரு ஹதீஸை சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க அந்நிய பெண்ணிடத்தில் போய் பெண் பார்த்தார்கள், அவங்க மடியில் படுத்தாங்க, அப்படிலாம் வந்து சொல்கிறீங்களே, நீங்கள் நரகத்தி நாயா, நாங்கள் நரகத்தி நாயா அப்படின்னு கேட்குற, இப்படியெல்லாம் உணர்வுபூர்வமாக பேசிட்டா பொதுமக்கள் என்ன செஞ்சிருவாங்க? நம்ம தான் நபியை கரெக்டாக மதிக்கிறோம், இவங்க பூரா பாருங்க நபியை கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக அவர் செஞ்ச காரியம் தான் இது. உம்மு ஹராம்ங்கிற ஒரு பெண்ணு, அந்நிய பெண்ணா, அவங்ககிட்ட போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணு பார்த்தாங்கன்னு நம்ம எல்லாம் சொல்றோமா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்து செய்கிற பொழுது கூட பெண்களுடைய கையை தொட்டது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தூதர் அந்நிய பெண் உம்மு ஹராமுடைய வீட்டிலே சென்று அங்கே இருப்பார்களாம், உம்மு ஹராம் அவருக்கு பேண் பார்ப்பார்களாம், அப்படி போய் இருந்தார்கள் என்று ஹதீஸ் என்று ஹதீஸின் பெயரால் குரானுக்கு முரண்படுகிற, நபிகளாருடைய கேரக்டருக்கு முரண்படுகிற, நற்பண்புகளுக்கு முரண்படுகிற ஒரு வார்த்தையை இட்டுக்கட்டி இழிவுபடுத்துகிற நீ நரகவாதி. புரியுதா? நரகனா யார் என்று
நீ எந்த விமர்சனத்தை வைக்கிறியா, அந்த விமர்சனத்தை நம்ம சொல்லணும். நம்ம செஞ்சிருந்தாதான், சொன்னாதான் நீங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கணும். நம்ம என்ன சொல்றோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியெல்லாம் அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க, அவங்க பேன் பார்த்து விட்டாங்கன்னு இருக்குது. என்ன நீங்க சொல்றீங்களே, அவங்க அந்நிய பெண்ணு, அந்நிய பெண்ணுங்கிற தகவல் இருக்குதா? அதான் நம்ம கேட்கிறோம். அந்நிய பெண் வீட்டுக்கு போனாங்கிறிய ஒரு ஹதீஸை காட்டு. ரஹமத்துல்லாட்ட கேட்கிறேன், ஒரு ஹதீஸ், ஒரு அறிவிப்பு, சரியான அறிவிப்பு. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்நிய பெண்ணா இருந்தாங்க, அந்நிய பெண்ணா இருந்து நபி போனாங்க, அவங்க பேன் பார்த்து விட்டாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸை நீ காட்டு. காட்ட முடியுமா உங்களுக்கு? ஹதீஸ்ல இருக்கிற ஹதீஸை மறுக்கிற கூட்டணி, ஹதீஸை இருக்கிற சொல்லித்தானே மறுக்கணும். நீ ஹதீஸ்ல இல்லாத சொல்லி மறுக்கிற, ஹதீஸ்ல இருக்கிறத நம்பக்கூடிய மக்களை பார்த்து வழிகேடர்கள் நரகத்தி நாய்கள்னு அவதூறு சொல்றீங்க. அப்ப என்ன பிரச்சனை? சாதாரண நீங்க, நான் என்ன கேட்கிறேன், நீங்க ரசூல்லா காலத்தில் நம்ம இப்ப இருக்கிறோம் வைங்க, ரசூல் சல்லாஸ் ஒரு பெண்மணி நபி சல்லாஸ் அவங்களுக்கு பேன் பார்த்து விடுறாங்க, இதை நீங்க பாக்குறீங்க. அவங்களுக்கு இவங்களுக்குள்ள உறவு என்னன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த காட்சியை நீங்க பாக்குறீங்க, எப்படி நம்புவீங்க? எப்படி நம்புவீங்க? இவங்க ரசூல் சல்லாஸ் மகரமான ஆளாக இருப்பாங்க, அதான் ரசூல் அப்படி இருக்கிறாங்க. ரசூல் சல்லாஸ் அவங்க அப்படி இருக்கிறதே ஆதாரம் அவங்க மகரமான ஆளு, ரசூல்லாவுக்கு மகரமான ஆளு, அந்நிய பெண் இல்லைன்னு சொல்லி. இப்படி தானே நம்ம நம்பணும், இப்படி தான் நாங்களாம் நம்பிட்டு இருக்கிறோம். அந்நிய பெண்கிட்ட போனாங்கன்னா நம்ம நம்புகிறோம், அந்நிய பெண் இல்லை, பால் குடிங்கிற அடிப்படையில் ஒரு உறவு முறை இருக்கிறது, அந்த அடிப்படையில் நடந்த விஷயம் சொல்லும்போது அந்நிய பெண்கிட்ட போனாங்க நம்ம சொன்ன மாதிரி ஒரு அவதூறை பரப்புறீங்க. அப்போ இது சம்மந்தமாக நம்ம தெளிவாக விளக்கமும் சொல்லியிருக்கிறோம். அப்போ விமர்சனம் செய்கிறவங்க என்ன தப்பை யார் செய்கிறாங்களோ அதை உள்ளபடி சொல்லணும். அவங்க சொல்கிறது வேற, இவர் சொல்கிறது வேறன்னா அது என்ன நியாயமான விமர்சனமா? ஹதீஸில் இல்லாதெல்லாம் சொன்னால் அது மாதிரி. இன்னொரு விஷயம் பாருங்க, கிராமவாசியுடைய ஒரு சம்பவம் இருக்குது, அது எப்படி திரிக்கிறார்னு பாருங்க. ரசூல் சல்லாஸ் அவங்ககிட்ட ஒரு கிராமவாசி ஒரு குதிரையை, ஹதீஸ் வேறு மாதிரி இருக்குது, நான் ஹதீஸை சொல்லிடுறேன். ரசூல் சல்லாஸ் ஒரு கிராமவாசிட்டு ஒரு குதிரையை விலைக்கு வாங்குறாங்க, ஹதீஸில் அப்படியே வருது, விலைக்கு வாங்கினார்கள். இந்த கிராமவாசி நபிக்கு அந்த குதிரையை வித்துட்டாரு, வித்துட்டாரு வாங்கிட்டாங்கிறது ஹதீஸில் தெளிவாக இருக்குது. அப்போ ரசூல் சல்லாஸ் முன்னாடி போகிறாங்க, காசை எடுத்து கொடுக்கறதுக்காண்டி முன்னாடி போயிட்டாங்க. நபி அவர்கள் கொஞ்சம் தூரமாக போனோனையுமே இடையில ஒரு கூட்டத்தார்கள் இந்த கிராமவாசிகிட்ட வந்து, ரசூல்லா சொன்ன விலையை விட கூடுதல் விலைக்கு, எப்படி நபி வந்து ஒரு 10,000 ரூபான்னு சொன்னால் நாங்கள் 15,000 ரூபா தரோம், எனக்கு அந்த குதிரையை கொடு அப்படின்னு கூடுதல் விலைக்கு கேட்டோம். இந்த ஆளுக்கு மனசு மாறிடுச்சு, நபிகிட்ட வித்துட்டாரு, தெளிவாக ஹதீஸில் வருது. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, கூடுதல் விலை வருதுன்னு சொல்லி ரசூல்லாவை சத்தம் போட்டு கூப்பிட்றாரு, முகமதே நில்லுங்க, வாங்குறது தான் வாங்க, இல்லை நான் வித்துருவேன் அப்படிங்கிறாரு. அப்போ நபி என்ன செய்கிறாங்க, என்னப்பா வாங்குறது தான் வாங்குங்க, இல்லைன்னா வித்துருவேன், நான் தான் உன்ட்ட வாங்கிட்டேனே, நீ தான் என்கிட்ட வித்துட்டியே, ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு கேட்டோனையுமே, இல்லை நான் அவங்கள்ட்ட விற்கலை அப்படிங்கிறார். அங்கே உள்ள முஸ்லீம்கள்லாம் வந்து, ஏ நபி சொல்கிறாரு, அவர் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க, அதையும் அவர் கேட்குற மாதிரி இல்லை. அப்போ அந்த இடத்துல ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க, என்ன பிரச்சனை, சாட்சியை கொண்டு வா, நபிட்டனை வாங்கினீங்கன்னு ஹுசைமா உள்ளவங்க சாட்சி சொல்கிறாங்க, நான் சாட்சி சொல்கிறேன், நீ நபிட்ட வித்தன் நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. ரசூல்லா உடனே அந்த கிராமவாசி பேசுறதுக்கு முன்னாடி இவரே முந்தி ரசூல் சல்லாஸ் அவங்களே முந்திக்கிட்டு, நீ தான் எங்களோட இல்லையப்பா, நீ எப்படி இதுக்கு சாட்சி சொல்கிற? அப்போ ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இதை விட பெண்ணம்பெரிய விஷயத்துக்கெல்லாம் உங்களை நான் நம்பிட்டு இருக்கிறேன், உங்கள் மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், சாட்சி சொல்லிட்டு இருக்கிறேன், அற்பமான இந்த விஷயத்துக்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேனா என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூல் சல்லாஸ் அவங்க, நான் தன் மீது அந்த சஹாபி வைத்த அந்த ஈமான், அந்த நம்பிக்கை, எல்லாரும் அப்படி தான் நம்பணும், நபி சொல்கிறாங்க இது நடந்துச்சுன்னு சொல்லி, அது எதுவாக இருக்கட்டும், துனியா விஷயமா இருக்கட்டும், ஆகிரத்துடைய விஷயமா இருக்கட்டும், இதுதான் உண்மை. நபி சொன்னால் ஒவ்வொரு மூமினுக்கு எந்த உணர்வு வரணும், ஆமாம் நபி சொன்னது தான் உண்மை அப்படிங்கிற உணர்வு தானே வரணும். அந்த உணர்வு எங்களுக்கு இருக்குது, இந்த ஹதீஸை நம்பக்கூடிய மக்களுக்கு இருக்குது, ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு இருக்குது, உனக்கே இல்லாமல் போச்சு. நபி சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும், பொய் சொல்ல மாட்டாங்கிற அடிப்படையான இது உனக்கே இல்லாமல் போச்சு. நீ தான் ஹதீஸுகளில் சந்தேகத்தை ஏற்படுத்துறதுனால உனக்கு அந்த ஈமான் இல்லாமல் போச்சு. அப்போ ஒவ்வொரு மூமின் இப்படி தான் நம்புவான், ஹுசைமா அப்படி தான் நம்புனாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா, உன்னுடைய சாட்சி இருவருடைய சாட்சிக்கு சமம், ஏன்னா நபிக்கு வந்து சாட்சி சொன்னதுனால ரசூல் சல்லாஸ் அவங்க அந்த சஹாபிக்கு அப்படிப்பட்ட ஒரு தகுதி ஒரு சிறப்பை கொடுக்குறாங்க. இது ஹதீஸ், இந்த ஹதீஸை நாங்களாம் நம்புகிறோம்மா, அதனால் வழிகேடர்களாக நரகத்தின் நாய்களாம். அப்படின்னா இந்த ஹதீஸை உள்ளபடி சொல்லணுமா இல்லையா? உள்ளபடி வாசித்து காட்டு, உங்களுடைய நயவஞ்சகத்தனத்தை மக்கள் புரிவார்கள். ஹதீஸ்களில் இல்லாததையெல்லாம் சொல்லி ஹதீஸை வந்து கேவலப்படுத்துறதும், அந்த ஹதீஸை நம்பக்கூடிய மக்களை வழிகேடர்களாக சித்தரிக்கிறதும் யார் என்பதை மக்கள் புரிவாங்க. ஹதீஸ் ஒழுங்கா சொன்னாரா? இவர் ஹதீஸ் படிக்கிறார். எப்படி?
கிராமவாசிட்ட ஒரு ஆடு விலை பேசினாங்களாம், ஆடு விலை பேசிட்டு அவர் ஒரு ரேட்ட சொன்னாராம், ரேட்டு ஒத்து வந்துச்சா இல்லையா, பணம் கொடுத்தாங்களா இல்லையா, ஒண்ணுமே இல்ல. ரசூலுல்லாஹ் திடீர்னு ஆட்டை இழுத்துட்டு போயிட்டாங்களாம். அதான் கிராமவாசி சொன்னாரா, என்னங்க ஆட்டை இழுத்துட்டு போறீங்க, கொடுங்கன்னாங்களாம். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நான் உன்ட்ட விலை பேசி வாங்கியாச்சுனாங்களாம். என்னங்க இப்பதான் இருந்தீங்க, திடீர்னு ஆட்டை இழுத்துட்டு போறீங்க, என்கிட்ட எந்த விலையும் பேசவே இல்லையே அப்படிங்கும் போது ஒருத்தர் வந்தாராம், இல்ல இல்ல அல்லாவின் தூதர் விலை பேசினாரு, அதுக்கு நான் சாட்சி அப்படின்னாங்களாம். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா, நீ பாத்தியாப்பா இந்த சம்பவத்தை கேட்டாங்களாம், நான் பார்க்கல, நீங்க சொன்னா அது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னாங்களாம். அப்போ இவருடைய சாட்சி ரெண்டா சாட்சிக்கு சமம்ன்றாங்களா ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸுடைய கருத்தை பாருங்க, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, அங்க ஆள் இல்ல, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்க வேண்டும், எப்படி ஹதீஸ் இருந்திருக்க வேண்டும்.
போனாங்களாம் இவரா, போனாங்களாம், என்ன விலை பேசினாங்களா, வியாபாரம் பண்ணாங்களா, ஒண்ணுமே இல்லை இவர் சொல்றாரு. ஏ ஹதீஸை விமர்சிக்கிறாள், ஹதீஸ் இல்ல உள்ள சொல்லி விமர்சிப்பா, ஹதீஸ்ல என்ன இருக்கு, இவர் வித்துட்டாரு, நபி வாங்கிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ரசுல்லா சொன்னோடனே இவர் மாத்தி பேசிட்டாரு, இவரும் ரசுல்லாட்ட பணத்தை வாங்கறதுக்காண்டி பின்னாடி போனாரு. எதுக்கு போனாரு? நபி இடத்துல பேசி முடிச்ச அந்த தொகையை வாங்கறதுக்காக நபியை பின்பற்றியும் போயிருக்கிறாரு. அப்ப ரொம்ப தூரம் போனதுக்கு ஆள் வந்து அதிகமான விலைக்கு கேட்டாங்க, அப்ப மாறிக்கிட்டாருன்னு இவ்வளவு விளக்கம் இருக்கும்போது இந்த ரஹமத்துல்லா பேசுறாரு, வித்தாங்களா வாங்கினாங்களா, ஒப்பந்தம் நடந்துச்சா இல்லையா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இப்படி சொல்லி ஹதீஸை விமர்சனம் பண்றீங்களே. இப்படி சொல்லி உண்மையிலே ஹதீஸை நம்பக்கூடிய மக்களை வழிகேடர்களா நீங்க காட்டுறீங்களே, உண்மையிலே யாரு வழிகேடர் சொல்லுங்க. அப்புறம் இவரா ஹதீஸ் எப்படி இருந்திருக்க வேண்டும், நபி என்ன சொல்லி இருக்க வேண்டும், பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ்வோட மதிப்பை பாருங்க. ஹதீஸ் இல்லாத சொல்லி மறுக்க வேண்டியது இவங்களா? ஹதீஸ் எப்படி இருந்திருக்க வேண்டும், நபி என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஓஹோ, நீங்க நினைக்கிற மாதிரி ஹதீஸ் இருக்கணுமோ? அப்ப நீ என்ன மூமினு? நீ விரும்புற மாதிரி ரசூலுல்லாஹ் பேசணும்னா அப்ப நீ என்ன முஸ்லீமு? நபி என்ன பண்ணாலும் நம்பணும், அதானே இருக்கணும். ஹதீஸ் எப்படி இருக்க வேண்டும், நபி என்ன சொல்லி இருக்க வேண்டும், இவனே இவங்களே அந்த சம்பவத்தில் போய் இருந்து பார்த்தா அப்படிதான் பேசுறது. அந்த சம்பவம் நடக்கும்போது ரஹமத்துல்லா போய் உட்காந்த மாதிரியும் நமக்கு தெளிவாக வருது. வித்தாங்க வாங்கினாங்க, அந்த ஆராபி மாற்றி பேசுனா வாக்குறுதி மீறினான்னு தெளிவாக இருந்தால் நம்பிட்டு போகிறத விட்டுட்டு என்னமோ அந்த காலத்தில் போய் ரஹமத்துல்லா உட்காந்த மாதிரி அந்த சம்பவத்தை பார்த்த மாதிரி ரசுல்லா வந்து ஏமாத்துற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு பொய்களை சொல்லியிருக்கிறார்கள். அன்பான சவர்கள், நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, இந்த சூனியம் உம்மு ஹராம் கிராமவாசி இதில் எல்லாம் இவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பாருங்கள். இப்படி இந்த நபிமொழிகளை அநாகரிகமாக இல்லாத சொல்லி விமர்சனம் பண்ணது யார்? வரலாறுகளில் தேடி பாருங்கள், நீங்கள் எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியத்தால் பைத்தியம் ஏற்பட்டுச்சு, முஸ்லீம்கள் யாரும் சொல்லலை, ஆனால் இதை சொல்கிறது யார்? யூதன் சொல்லுவான், யூதன் சொல்லுறான், இவங்களோட கிறிஸ்தவ வாதம் நடந்துச்சு, அதில் கிறிஸ்தவர்கள் வைத்தார்கள் முகமது நபிக்கு சூனியத்தால் பைத்தியம் ஏற்பட்டுச்சு, அந்த நோய் இங்கே பாஞ்சிருச்சு. எந்த நோய்? அந்த யூதனுக்கு உள்ள நோய் அப்படியே இந்த ரஹமத்துல்லா விடத்திலையும் சகோதர பிஜே விடத்திலையும் பாய்ந்து விட்டது. அதுதான் என்ன செய்யறாங்க, சூனியத்தால நபிக்கு பைத்து ஏற்பட்டுச்சு நீங்களாம் சொல்றீங்க. இந்த விவாதம் போனதுடைய இழவு என்ன, அதுல வந்த முசிபத்து என்ன, அங்க உள்ள கழுசடை, அங்க உள்ள குப்பைகள், அங்க உள்ள சாக்கடை எல்லாம் இந்த பக்கம் தாவிக்கிடுச்சு. இப்ப இதனால தாவிடுறதுனால என்ன, முஸ்லீம்களுக்கு மத்தியில் இவங்களுக்கு பெரிய சோதனையா இருக்கிறாங்க. அது மாதிரி உம்முகராம் அன்னிய பண்ணிட்டு போனாங்கன்னு விமர்சனம் பண்ற யாரு நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, யார் விமர்சனம் பண்றா? யூதனும் நசரா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அது மாதிரி இந்த கிராமவாசி எல்லாமே பாருங்க, யூதன் என்னத்தை பேசுறானோ அதையே தான் இவங்க பேசுவாங்க, நசரா என்னத்தை பேசுறானோ அதே தான் இவங்க பேசுவாங்க. அவன் எப்படி நபியை குறைப்படுத்துறானோ அதே வாதம் இருக்கும், ஆனா கொஞ்சம் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? அவன் நபி இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுவான், இவங்க எனவே இது ஹதீஸ் இல்லை, நபி சொன்னது இல்லை என்று சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா ரெண்டு பேரும் செய்யறது அவதூறு, நபி மொழிகள் இல்லாத சொல்லி நபி மொழிகளை குறைப்படுத்தக்கூடிய வேலையை ரெண்டு பேரும் செய்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து முஸ்லீம் செய்யக்கூடிய காரியம் இல்லை. இந்த மாதிரி வேலைகளை செஞ்சவங்க தான் நரகத்தின் நாய்கள், ஹவாரிஜுகள். அதனால் உங்களை நம்ம நரகத்தின் நாய்கள்னு பர்டிகுலராக சொல்லலை, நரகத்தின் நாய்கள் நம்ம சொல்கிறது ஹவாரிஜுகளை தான். ஆனால் அவர்கள் போன வழிகளில் நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க இடத்துல இருந்த கெட்ட குணங்கள், கெட்ட பண்புகள், முஸ்லீம்களை காஃபிராக்கக்கூடிய வழிகேடராக்கக்கூடிய ஒரு செயல் உங்களிடத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் போகாதீங்கன்னு உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறோம், உபதேசம் பண்ணுறோம், மற்றபடி உங்களை திட்டணுங்கிற நோக்கம் கிடையாது. எனவே உண்மையை அறிந்து மக்கள் சத்தியத்தின் பக்கம் வரணும், நபிமொழிகளின் பக்கம் வரணும், இந்த ஃபித்னாக்கள் அடங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.